அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மனதை .com வழங்கும் பெரிய வியாழன் சிறப்பு நிகழ்ச்சி.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
இதோ ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்கும்.
மனே பூங்காவில் என்னே சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்த சுதன் பாடும் பாடுகள் எனக்காக பாரீர்கு மானே.
ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுகிறார்
அப்பா. இப்பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா, எப்படியேனும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாரீர்கெத்செமானே. ரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே, இம்மானுவேலன் உள்ளம் உருகிய வேண்டுதல் செய்தனரே. பாரீர்கெத்செமானே.
கல்வாரி சிநேகமே
என்னையும் தன்னை போலே மாற்றும் இம்மானேசத்தை, எண்ணி எண்ணியே உள்ளம் கணிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. பாரீர்கெத்செமானே பூங்காவில் என்னே சரையே, எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே.
முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, வசனங்கள் 1-8 மற்றும் 11-14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார், உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள், அவர்கள் இம்மாதம் 10 குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14 நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலை பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும்போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 116.
கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 23 முதல் 26 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசி இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகிவிடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகரென்றும் ஆண்டவரென்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, பிரபல ஆங்கில எழுத்தாளரான கேனன் டோயல் எழுதிய ஒரு நிகழ்வு இது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து நாட்டவருக்கும் எதிரி நாட்டவருக்கும் இடையே கடுமையான போர் நிகழ்ந்தது. அந்த போரில் இங்கிலாந்து படையானது பெரிய இழப்பை சந்தித்தது. எதிரி நாட்டு படை இங்கிலாந்து நாட்டு படையை துவம்சம் செய்தது. அந்த படையில் வெகு சிலரே உயிர் தப்பினர். அப்படி உயிர் தப்பிய படை வீரர்களில் ஒருவர், எதிரி நாட்டு படை வீரர்கள் மீண்டும் தங்களை தாக்காமல் இருக்க வித்தியாசமான ஒரு யோசனை செய்தார். அதாவது, போர் புரியும்போது தான் கொண்டு வந்த பெரிய வெள்ளை துணியில் தன்னுடைய உடலிலிருந்து வழியும் இரத்தத்தை எடுத்து சிலுவை அடையாளம் உரைந்தார். அதேபோன்று தன்னோடு இருந்த படை வீரர்களையும் தங்களுடைய உடலிலிருந்து வழியும் இரத்தத்தை எடுத்து சிலுவை அடையாளம் வரையச் சொன்னார். இப்போது அந்த வெள்ளை துணியில் மிக பெரிய அளவில் வரையப்பட்ட சிலுவை அடையாளமானது செஞ்சிலுவை சங்கத்தின் கொடியை போன்றிருந்தது. எதிரி நாட்டு படையினர் எஞ்சியிருந்த கொஞ்சம் இங்கிலாந்து படையினரை அழிக்க விரைந்து வந்தபோது அங்கே செஞ்சிலுவை சங்கத்தின் கொடியை தாங்கி வீரர்கள் இருப்பதைக் கண்டு இவர்கள் போரில் காயப்பட்டு கிடக்கும் படை வீரர்களுக்கு உதவ வந்தவர்கள் என்று நினைத்து அவர்களை ஒன்றும் செய்யாமல் அப்படியே திரும்பிவிட்டார். தங்களது இரத்தத்தால் வெள்ளை துணியில் சிலுவை அடையாளம் மறைந்த அந்த படை வீரர்களோ எதிரிகளிடமிருந்து உயிர் தப்பினார்கள். எப்படி படை வீரர்கள் இரத்தத்தால் வரைந்த சிலுவை அடையாளம் அவர்களை காப்பாற்றியதோ, அதேபோன்று இயேசுவின் இரத்தம் இந்த உலகம் அனைத்தையும் பாவத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் விடுவித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. பெரிய வியாழன் இன்று ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்தியதை சிறப்பாக நாம் நினைவு கூறுகின்றோம். நாம் உட்கொள்ளும் நற்கருணையானது இயேசுவின் திருவுடல் திருரத்தம் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் நற்கருணை ஒரு வழிபாட்டு கொண்டாட்டமாக அல்லாமல் வாழ்க்கை நிலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் திருவுளமாக இருக்கின்றது. அதனால்தான் இயேசு தனது இறுதி இரா உணவின் போது சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார். ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவரது காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறார். அதாவது நாம் ஒவ்வொருவருமே பிறருக்கு பணிவிடை செய்து வாழ வேண்டும் என்றதொரு அழைப்பினை தருகின்றார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்யும் மக்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பணத்திலும் குலத்திலும் நான் மற்றவரை விட பெரியவன், எனவே நான் எதற்கு பிறருக்கு பணிவிடை செய்ய வேண்டும்? பிறர்தான் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நெறியாக இருக்காது. இரக்கமும் மன்னிப்பும் தான் கிறிஸ்தவத்தின் இரண்டு கண்கள் என்பார்கள் பெரியவர்கள். கடந்த நூற்றாண்டில் மதுரா பாபு என்ற ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் ஒரு முறை புனித பூமிக்கு, அதாவது பனாரஸ்க்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அவர் கையில் கொஞ்சம் பணமும் உணவையும் எடுத்துக்கொண்டு கால்நடையாக நடந்து சென்றார். அவர் போகிற வழியில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் போதிய உணவில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். எனவே அவர்களுக்கு தான் கொண்டு வந்த உணவை பகிர்ந்து கொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் தான் வைத்திருந்த பணத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வறுமை நீங்க உதவினார். இவ்வாறு அவர் ஒரு சில மாதங்கள் அவர்களோடு தங்கியிருந்து அவர்களுக்காக உழைத்து அதிலே இன்பம் கண்டார். ஒரு கட்டத்தில் மக்கள் அனைவரும் போதிய வசதிகளை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வதை கண்ட பிறகு, இறைவனை இந்த மக்களில் தரிசித்த பிறகு இன்னும் எதற்கு புனித பூமி செல்ல வேண்டும் என்று அப்படியே வீடு திரும்பினார். எளியவருக்கு செய்கின்ற உதவிகள் யாவும் இறைவனுக்கே செய்யப்படுகின்றன என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. உண்மையான வழிபாடு என்பதும் இதுவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நற்கரணை பற்றி ஆழமாக சிந்தித்து பார்க்கும் இந்த வேளையில் அதனை ஒரு வழிபாடாக மட்டும் பார்க்காமல் வாழ்க்கை நிலையாக பார்ப்போம். நம்மோடு வாழும் மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம். அவர்களுக்கு பணிவிடை புரிந்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம்.
எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருப்பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளரச் செய்தருளும். உயிர்த்தெழுகின்ற விசுவாசத்தில் இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோர் மேலும் உம் திருமுக ஒளியை வீசியருளும். இவ்வுலகத்தில் நடக்கின்ற போர்களினால் அநியாயமாக உயிரை இழக்கக்கூடிய குழந்தைகள் மீது உம் இரக்கத்தை காட்டியருளும். முதுமை காலத்தில் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளித்தருளும். தங்கள் பெற்றோர்களை பேணி காக்கின்ற மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அளித்தருளும். அனாதைகள் ஏழைகள் வறியோர்களை அன்பு செய்து வாழ்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.
அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது manavai.com வழங்கிய பெரிய வியாழன் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் எங்கள் நிகழ்ச்சியை கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை manavai.com என்ற மின்னஞ்சலுக்கு எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.